ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः नाम श्रेष्ठं मनमपि शचीपुत्रमत्र स्वरूपम् रूपं तस्याग्रजमरुपुरीं माथुरीं गोष्ठवाटीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवाशं प्राप्तो यस्य प्रथितकृपया श्रीगुरुं तं नतोऽस्मि वन्देऽहं श्रीगुरो श्रीयतः पदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथन्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता शिवशाखान्वितांश्च हरे कृष्ण 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 हरे हरे Hare Rama, Rama Rama, Hare Hare. Just while it's in my mind, Kamalarkan, this cloth on which Shalagram is placed should be changed as soon as possible. Well, whatever. It should be used as a rag, which is what it's meant for. It looks really bad. So am I. Maybe it hasn't been used for that, but still it shouldn't be used for this. I mean, there are so many things I want to say. I'm almost going crazy not saying them, but some things, at least one thing, I couldn't wait to say it. Yes. Everything should be done nicely for Krishna. Everything should be clean, punctual. Everything the best for Krishna. Yesterday we heard some of the characteristics of Lord Nityananda Prabhu.
நேற்றைக்கு நித்யானந்த பிரபுவுடைய சில குணநலன்களை பற்றி நம்ம வந்து பேசினோம்.
I spoke about his unconventionality.
அவருடைய வித்தியாசமான நடத்தைகளை பற்றி நம்ம வந்து நேற்று பேசினோம்.
Including his acting like a young boy.
அவர் ஒரு சின்ன சிறுவனை போல பாவித்து நடந்ததை பற்றி பேசினோம்.
Coming naked into the house of Chaitanya Mahaprabhu when he was sitting with his wife and mother.
Chaitanya Mahaprabhu தன்னுடைய மனைவி மற்றும் அம்மாவோடு அமர்ந்திருக்கும் பொழுது அங்கு வந்து நிர்வாணமாக அங்கு நித்யானந்த பிரபு தோன்றியதை பற்றியும் பேசினோம்.
Sucking the breast of Malini to take the milk.
மாலினியோடைய மார்பகத்திலிருந்து பாலை அருந்திய லீலையும் பேசினோம்.
And talking nonsense. Gaurasundara would ask questions and he would give an answer which is of absolutely not an answer at all.
வித்தியாசமான பேச்சை பற்றியும் பேசினோம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒரு விதமான கேள்வியை வந்து கேட்கிறார், அதுக்கு அறவே சம்பந்தம் இல்லாமல் வேறொரு பதிலை வந்து நித்யானந்த பிரபு பேசுகிறார். இது போன்ற விஷயங்களை பற்றி பேசினோம்.
So now you know all about the unusual characteristics of Nityananda Prabhu.
இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் நித்யானந்த பிரபுவுடைய இது போன்ற வித்தியாசமான அந்த குணங்களை பற்றி தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன்.
There's more. We'll read more.
இன்னும் அதிகமாக அதை பற்றி படிக்கலாம்.
This is from Chapter 12 of the Madhya Leela of Sri Chaitanya Bhagavat.
இது வந்து ஸ்ரீ சைதன்ய பாகவதத்துடைய மத்திய காண்டத்தில் 12வது ஸ்கந்தம்.
Fasten your seat belt.
எல்லாரும் உங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க.
It's unusual, that's for sure.
ஏனென்றால் இந்த லீலைகள் அனைத்தும் ரொம்ப வந்து வினோதமான விஷயங்கள்.
Anyway, in Hinduism there are all kinds of things which are unusual.
ஹிந்து மதத்தில் இது போன்ற வித்தியாசமான விஷயங்கள், வினோதமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றது.
So, be ready.
தயாராருங்க.
All glories to Vishvamba, the Lord of all Vaishnavas. O Lord, please bestow your devotional service on the living entities and deliver them.
எல்லா புகழும் விஸ்வம்பரருக்கு, வைஷ்ணவர்களின் இறைவனே. ஓ பகவானே, தயவு செய்து உங்களுடைய கருணை எங்கள் மீது பொழியுங்கள். பக்தி சேவையை இந்த உயிர் வாழிகளுக்கு வழங்குங்கள். அவரை விடுவியுங்கள்.
In this way, Lord Nityananda and Lord Vishvambara enjoyed various pastimes in Navadvip.
இந்த விதத்தில் நித்யானந்தரும் விஸ்வம்பரரும் பல்வேறு விதமான லீலைகளை நவதீபத்தில் வந்து செய்தனர்.
Lord Nityananda was fully absorbed in transcendental ecstatic love for Krishna, yet he constantly behaved like a young boy.
பகவான் நித்யானந்தர் எப்பொழுதுமே அந்த ஆன்மீகமான பரவச அந்த பிரேமையில், கிருஷ்ணர் மீதான அந்த பிரேமையில் வந்து மூழ்கியிருந்தார். அப்படி இருந்தும் கூட எப்பொழுதுமே அவர் ஒரு சின்ன சிறுவனை போலவே நடந்து கொண்டார்.
Nityananda spoke sweetly with everyone he saw. He engaged in dancing, singing, playing musical instruments and laughing.
நித்யானந்தர் அவர் யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப இனிமையாகவே வந்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே அவர் வந்து நடனத்திலும், பாட்டு பாடுவதிலும், விளையாட்டிலும், இசைக்கருவிகளை வாசிப்பதிலும், சிரிப்பதிலும் ஈடுபட்டார்.
Sometimes he roared loudly out of his own ecstasy. Hearing his roar, everyone became struck with wonder.
சில நேரத்தில் அந்த பரவசத்தில் ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்தார். அதை கேட்ட அனைவருமே வந்து ஆச்சரியத்திற்கு உள்ளானார்கள்.
Nothing very sensational so far.
இதுவரைக்கும் ஒன்றும் வந்து ஒரு சீரியஸான விஷயம் இல்லை. ஒரு
ஓகே, ஹோல்ட் ஆன்.
ஆனால் இப்போ பாருங்க.
During the rainy season, the waves of the Ganga were full of crocodiles, yet Nityananda fearlessly floated in those waters.
பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, மழை காலத்தில் வந்து கங்கை முழுக்க வந்து முதலைகள் வந்து நிறையா இருக்கும். அந்த நேரத்தில் நித்யானந்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கங்கை நதியில் வந்து மிதந்து கொண்டு செல்வார்.
On seeing him floating, people became frightened and exclaimed, "Alas, alas!" But Nityananda smiled and continued to float.
ஆனால் இவ்வாறு அவர் வந்து மிதந்து கொண்டு போவதை பார்த்த மக்கள் எல்லாருமே பயத்தில் வந்து, பயத்திலையும் ஒரு அதிர்ச்சியிலையும் வந்து கத்தினார்கள். ஆனால் வந்து நித்யானந்தர் வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக வந்து மிதந்து கொண்டிருந்தார்.
Nityananda floated in the Ganga in the mood of Ananta. Not understanding his glories, everyone lamented, "Alas, alas!"
ஆனால் நித்யானந்தரோ கங்கையில் வந்து அவருடைய அந்த அனந்தனுடைய அந்த லீலையை வந்து நினைத்து கொண்டு கங்கையில் அவர் பாட்டுக்கு மிதந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் மக்கள் இதை வந்து அவருடைய புகழை வந்து புரிந்து கொள்ளாமல் எல்லாம் அச்சோ என்ன போதோ ஏதாவது போதோன்னு பதறாங்க.
Sometimes he lost consciousness due to ecstatic love and did not regain consciousness even after 3 or 4 days.
சில நேரத்தில் இவ்வாறு பரவசத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தினால தொடர்ச்சியாக 2-3 நாட்களுக்கு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியுணர்வுக்கே வராமலும் வந்து இருந்தார்.
In this way, Nityananda performed many other inconceivable pastimes. I could not describe them all, even if I possessed unlimited mouths.
இந்த மாதிரி நித்யானந்தர் பல்வேறு விதமான நம்மால் புரிந்து கொள்ள முடியாத லீலைகளை வந்து செய்திருக்கிறார். நான் எனக்கு வந்து எண்ணிலடங்கா வாய் இருந்தாலும் கூட என்னால் அந்த லீலைகள் அனைத்தையும் வந்து சொல்லி முடிக்க முடியாது.
By providence, one day Nityananda came before the Lord while he was sitting, while Vishvambara was sitting.
பகவானுடைய ஏற்பாட்டில் ஒரு நாள் வந்து விஸ்வம்பரர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து நித்யானந்தர் வந்து வருகை தருகிறார்.
In the mood of a child, Nityananda had no clothes on. Again, he constantly smiled and tears of love flowed from his lotus eyes.
ஒரு சிறுவனுடைய ஒரு பாவத்திலே அவர் வந்து வருகிறார். அவர் வந்து முற்றிலுமாக நித்யானந்தர் வந்து நிர்வாணமாக இருக்கிறார். அவர் வந்து தொடர்ச்சியாக சிரித்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய கண்களிலிருந்து இந்த கண்ணீரானது பொழிந்து கொண்டே இருக்கின்றது.
Lord Nityananda roared loudly and repeatedly proclaimed, "Nimai Pandit of Nadia is my Lord."
அப்பொழுது பகவான் நித்யானந்தர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, ரொம்ப சப்தமாக சப்தத்தை எழுப்பி திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை சொல்கிறார். என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, இந்த நாடியாவை சேர்ந்த நிமாய் பண்டிட் தான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்றார்.
On seeing Nityananda without any clothes on, the Lord laughed. The beautiful body of Nityananda was full of effulgence.
நித்யானந்தர் வந்து இவ்வாறு எந்த விதமான ஒரு ஆடைகளும் அணியாமல் இருப்பதை பார்த்து பகவான் வந்து அங்கே வந்து சிரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த உடல் அங்கங்களானது ரொம்ப ஜோதிர்மயமாக இருந்தது.
The Lord hurriedly took off the cloth from his own head because that was the culture in India. All men would wear a turban. So the Lord hurriedly took off the cloth from his own head and put it on Nityananda, who simply laughed.
So உடனடியாக பகவான் என்ன பண்றார் அப்படினா அவர் தலையில வந்து தலப்பா கட்டி இருக்கிறார். பொதுவாக இந்தியாவில் வந்து இந்த கலாச்சாரம் வந்து இருக்கின்றது. நிறைய ஆண்கள் வந்து தலையில் தலப்பா கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த தலப்பாவை கைட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா உடனடியாக நித்யானந்தருக்கு வந்து அதை ஆடையாக அணிவிக்கிறார். இதை பார்த்து நித்யானந்தர் சிரிக்கிறார்.
Really becomes long in Tamil. It's just few words in English. Thereafter the Lord smeared sandalwood paste on Nityananda's transcendental body and offered him a flower garland.
அதற்கு பிறகு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா நித்யானந்த உடல் முழுக்க வந்து சந்தனத்தை வந்து தடவுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பூ மாலையும் அணிவிக்கிறார்.
The Lord offered Nityananda an asan to sit in front of him. Then the Lord offered prayers while all the devotees attentively listened.
அதற்கு பிறகு அவர் முன்னாடி அமர்வதற்காக நித்யானந்தருக்கு ஒரு ஆசனத்தை வழங்குகிறார். அதற்கு பிறகு அனைத்து பக்தர்களுடைய மத்தியிலும் வந்து பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை வைக்கிறார்.
So this is Gaurahari offering prayers to Nityananda.
இதல வந்து பார்க்கலாம் கௌரஹரி வந்து நித்யானந்தருக்கு பிரார்த்தனைகளை வைக்கிறார்.
Your name is Nityananda and your form is Nityananda, full of eternal bliss. You are directly Lord Balaram.
உங்களுடைய பெயர் நித்யானந்தர். உங்களுடைய ரூபமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நித்யானந்தம், அதாவது முழுக்க முழுக்க ஆனந்தம் நிறைந்த ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் வந்து நேரடியான பலராமர்.
How can human beings understand you? It is a fact that you are present wherever Krishna is.
எப்படி வந்து சாதாரண மனிதர்களாக உங்களை வந்து புரிந்து கொள்ள முடியும்? எங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் வீற்று இருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கிறீர்கள்.
The most magnanimous Nityananda is absorbed in ecstatic love for Lord Chaitanya, so whatever he speaks or does is always approved by the Lord.
Nityananda Prabhu muluka muluka premayile and paravasathile undu mulugi irukkakoodiya kaaranathanaala avar enna pesinalum enna vishayangalai undu seidhalum andha vishayam neradiyana murayil bhagavanal angeekarikkapattathu.
The Lord said, give me a piece of your kopin, I have a great desire to have it.
உடனடியாக பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுடைய கோபீனத்திலேருந்து ஒரு துணியை வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க, அதை வந்து நான் பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கின்றேன் என்றார்.
After speaking in this way, the Lord took Nityananda's kopin and tore it into many small pieces.
இவ்வாறு பேசிய பிறகு பகவான் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நித்யானந்தருடைய கோபீனை எடுத்து அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கிழிக்கிறார்.
The Lord then personally distributed those pieces to every one of the Vaishnavas.
அதற்கு பிறகு பகவானே என்ன பண்றார் அப்படின்னா இந்த துண்டுகளை தானே வந்து அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்.
The Lord said, tie this piece of cloth on your head. What to speak of others, even the greatest mystic yogis desire this.
பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த துணியை நீங்க உங்களுடைய தலையில வந்து கட்டிக்கோங்க. நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு, மிகப்பெரிய யோகிகள் கூட இதை வந்து அவங்களோட தலையில வைக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறார்கள்.
Simply by the mercy of Nityananda, one obtains devotional service of Vishnu. Know it for certain that Nityananda is the full potency of Krishna.
வெறுமனே நித்யானந்தருடைய கருணை கிடைத்தாலே அந்த நபர் பகவான் விஷ்ணுவிற்கான அந்த பக்தி சேவையை வந்து பெற முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும், நித்யானந்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய முழு சக்தியும் பெற்ற ஒரு நபர்.
Nityananda is the second manifestation of Krishna. He serves the Lord as his companion, friend, bed, ornaments, well-wisher and brother.
நித்யானந்தர் தான் பகவான் கிருஷ்ணருடைய இரண்டாவது வந்து வியாபகம். அவர் பகவானுக்கு வந்து அவருடைய சகாவாகவும் அவருடைய நண்பனாகவும் அவருடைய படுக்கையாகவும் அவருடைய ஆடை ஆபரணங்களாகவும் அவருடைய நலன் விரும்பியாகவும் அவருடைய சகோதரனாகவும் வந்து சேவை செய்கிறார்.
The characteristics of Nityananda are incomprehensible to the Vedas. He is the origin, protector and friend of all living entities.
அவருடைய குணநலன்கள், அதாவது நித்யானந்தருடைய குணநலன்கள் வேதத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. அவர் தான் வந்து அனைத்திற்கும் ஆதியாக இருக்கக்கூடிய நபர், அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய நபர், அனைத்து உயிர்வாளிகளுடைய உற்ற நண்பன்.
His dealings are full of transcendental mellows for Krishna. Just by serving him, one obtains devotional service in love of Krishna.
அவருடைய அனைத்து விதமான செயல்களுமே பகவான் கிருஷ்ணரின் மீதான அந்த ரச பாவனையில் வந்து இருக்கின்றது. எந்த ஒரு வெறுமனே அவருக்கு வந்து நம்ம சேவை செய்வதன் மூலியமாக கிருஷ்ண பிரேமை அப்படின்ற அந்த பக்தியை வந்து நம்மளால வந்து பெற முடியும்.
Tie the piece of his kopin on your head with devotion, go home and worship it with great care.
தயவு செய்து பக்தியோட என்ன பண்ணுங்க, அந்த கோபீனத்தோட அந்த துண்டை வந்து உங்க தலையில வந்து கட்டிக்கோங்க, வீட்டுக்கு போய் அதை வந்து வழிபட்டு அதை வந்து பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
Being ordered by the Lord, all the devotees respectfully tied those pieces of kopin on their heads.
பகவானுடைய கட்டளையை கேட்டு அனைத்து பக்தர்களும் மரியாதையுடன் அந்த கோபீனுடைய அந்த துண்டுகளை வந்து அவங்களுடைய தலையில வந்து கட்டி கொண்டார்கள்.
The Lord said, "Listen, devotees, drink the water that has washed the feet of Nityananda."
பகவான் வந்து சொன்னார், பக்தர்களே கேளுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நித்யானந்தருடைய பாதங்களை வந்து கழுவப்பட்ட அந்த நீரை வந்து பருகுங்கள்.
As soon as one drinks that water, one will develop fixed devotional service to Krishna. There is no doubt about it.
ஒரு எந்த ஒரு நபர் அந்த நீரை வந்து பருகுகிறாரோ அவர் கிருஷ்ணரின் மீதான அந்த ஸ்திரமான பக்தியை வந்து வளர்த்து கொள்றார், அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை.
Being ordered by the Lord, all the devotees immediately washed the feet of Nityananda with water and drank it.
பகவானுடைய கட்டளையை கேட்ட பக்தர்கள் உடனடியாக நித்யானந்தருடைய பாதங்களை வந்து தண்ணீரால கழுவி அதை வந்து பருகினர்.
Some of the devotees drank 5 times and some drank 10 times. Nityananda laughed constantly and did not know what was going on.
சில பக்தர்கள் அந்த நீரை வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 முறை பருகினர், சில பக்தர்கள் 10 முறை வந்து பருகுகிறார்கள். ஆனால் நித்யானந்தர் இங்க என்ன நடக்குது அப்படின்ற விஷயமே தெரியாமல் அவர் பாட்டுக்கு வந்து சிரித்து கொண்டே இருக்கிறார்.
Sitting where he was, Gauranga Mahaprabhu in great jubilation personally distributed the water that had washed the lotus feet of Nityananda.
கௌரங்க மகாபிரபு அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து மிகவும் ஆனந்தத்துடன் என்ன பண்றார் அப்படின்னா அவரே வந்து அந்த நீரை வந்து அனைத்து பக்தர்களுக்கும் வந்து விநியோகித்தார்.
There's a charanamrit. Where is that? Not today's. No, every day is Shalagram Puja, is there, no? So where's the charanamrit? Yeah, but where is the charanamrit? Oh, you don't all take? No, that should be given, everyone should take.
Maharaj solrar and the charanamritam anaitu bhaktargalum vandu eduthukolla vendum paruga vendum.
After drinking the water from Nityananda's feet, everyone became intoxicated and loudly chanted the name of Hari. We just have a bowl as usual in all temples. It used to be here. Everyone would take charanamrit. Maybe during the lockdown there was no one to take it, but the lockdown's over now, so we can have the drink down, can go on.
பகவான் நித்யானந்தருடைய பாதங்களில் கழுவப்பட்ட அந்த தண்ணீரை குடித்த உடனே பக்தர்கள் அனைவரும் போதைக்கு உள்ளாகிறார்கள், சத்தமான முறையில் ஹரியுடைய நாமத்தை வந்து ஜபம் செய்கிறார்கள்.
Someone said after drinking the charanamrit of Nityananda's feet, "Today my life has become successful." Someone else said, "Today my material bondage is vanquished."
நித்யானந்தருடைய பாதத்தை கழுவின அந்த சரணாமிரதத்தை குடித்த உடனே சில பக்தர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து வெற்றி அடைந்து விட்டது. இன்னும் சில பக்தர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னோட பௌதீக பந்தம் முற்றிலுமாக விடுபட்டு விட்டது.
Someone said, "Today I have become a servant of Krishna." Someone else said, "Today is the most auspicious day for me." Another said, "This water is so tasty that I still feel sweetness in my mouth."
சில பக்தர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு தான் நான் வந்து பகவானுடைய சிறந்த சேவகனாக மாறிவிட்டேன். இன்னும் சில பக்தர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலே மிக மிக மங்களகரமான ஒரு நாள். இன்னும் சில பக்தர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த சரணாமிரதமானது அவ்வளோ சுவை மிக்கதாக இருக்கின்றது, இன்னும் என்னுடைய நாக்கில் அந்த இனிப்பு தன்மை வந்து என்னால் உணர முடிகின்றது என்று சொல்கிறார்கள்.
What wonderful influence the water that washed the feet of Nityananda has. For just by drinking that water, everyone became agitated.
பகவானுடைய அந்த பாதத்தை கழுவின, நித்யானந்தருடைய பாதத்தை கழுவின அந்த சரணாமிரதத்திற்கு என்ன சக்தி இருக்கின்றதோ அப்படின்றது தெரியல. ஆனால் அதை குடித்த உடனே பக்தர்கள் அனைவருமே கிளர்ச்சி அடைகிறார்கள்.
After drinking that water, someone danced, someone sang, and someone rolled on the ground. Others roared loudly all the time.
அந்த நீரை வந்து சரணாமிரதத்தை பருகிய உடனே சில பக்தர்கள் நடனமாடுறாங்க, சில பக்தர்கள் பாடுகிறார்கள், சில பக்தர்கள் மண்ணில் வந்து உருண்டு பெறல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பக்தர்கள் அப்படியே வந்து சப்தமாக வந்து கர்ஜித்து கொண்டே இருக்கிறார்கள்.
A tumultuous ecstatic kirtan was begun and all the devotees were completely overwhelmed as they danced.
அப்போ உடனே மிகவும் ஆரவாரத்துடன் ஒரு பரவசமான கீர்த்தனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. உடனே எல்லா பக்தர்களும் சேர்ந்து அந்த நடனத்தில் வந்து முழுகி ஆடிக்கொண்டிருந்தனர்.
Soon Sri Gaurachandra roared loudly and began to dance profusely.
உடனடியாக ஸ்ரீ கௌரச்சந்திரர் என்ன பண்றார் அப்படின்னா, அவரும் வந்து மிகவும் சப்தமான முறையில் கர்ஜிக்கிறார். அதுவும் ரொம்ப வந்து பரவசத்தில் வந்து ரொம்ப வந்து நடனமும் ஆடுகிறார்.
Nityananda Swarup immediately got up and joined the Lord and both Lords danced in the midst of the devotees.
உடனடியாக நித்யானந்த ஸ்வரூபரும் என்ன பண்றார் அப்படின்னா, அவரும் எழுந்து பகவானோட சேர்ந்து நடனம் ஆடுகிறார் பக்தருக்கு மத்தியில்.
No one knew who fell on whom, who caught whom and who took whose dust, feet dust on their hands.
அங்க அந்த அளவுக்கு நடனம் வந்து ஆடப்பட்டது. யார் யார் மேல விழுந்தானும் தெரியல, யார் யாரை புடிச்சானும் தெரியல, யாருடைய கால் தூசி யாருடைய தலையில பட்டதுன்னு தெரியல.
It's a bit loud, isn't it? This sound, this one can be reduced.
Hare Krishna.
The devotees did not fear that they were with the Lord. Both the Lord and his servants danced together.
பக்தர்கள் யாருமே அவங்க வந்து பகவானுக்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால எந்த விதமான ஒரு பயமும் இல்லை. ஸோ அதனால் பக்தர்கள் மற்றும் அவருடைய சேவகர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து சந்தோஷமாக வந்து நடனம் ஆடினார்கள்.
Lord Nityananda and Lord Chaitanya embraced each other and danced in ecstasy.
பகவான் நித்யானந்தரும் பகவான் சைத்தன்யரும் இரண்டு பேரும் கட்டி அணைத்து கொண்டு பரவசத்தில் நடனம் ஆடுகிறார்கள்.
The earth shook by the weight of Nityananda's steps. Seeing his dancing, all the devotees chanted, Hari, Hari.
நித்யானந்தருடைய அந்த நடனத்தினால இந்த பூமியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எடையின் காரணத்தினால ஆடுகின்றது. அவர் இவ்வாறு நடனம் ஆடுவதை பார்த்த பக்தர்கள் அனைவரும் ஹரி ஹரி அப்படின்னு முழக்கமிட்டனர்.
Being intoxicated with ecstasy, the two lords of Vaikuntha danced in the company of their devoted followers.
இவ்வாறு அவர்கள் வந்து அந்த பரவச நிலையில் மூழ்கி இருந்த காரணத்தினால் இந்த வைகுண்டத்துடைய பகவான்கள் இருவரும் வந்து பக்தர்களுடைய சங்கத்தில் நடனமாடினார்கள்.
Although the Vedas describe their appearance and disappearance, there is never an end to their pastimes.
என்னதான் வேதங்கள்ல இது இவர்களுடைய தோன்றக்கூடிய தினமும் மறைவும் வந்து வர்ணிக்கப்பட்டாலும் கூட இந்த லீலைகளுக்கு முடிவே கிடையாது.
So yesterday we celebrated the appearance of Lord Nityananda Prabhu.
நேற்று வந்து நம்ம நித்யானந்த பிரபுவுடைய தோன்றிய தினத்தை வந்து கொண்டாடினோம்.
But his pastimes are going on.
ஆனால் அவருடைய லீலைகள் அனைத்துமே நித்தியமாக நடந்து கொண்டிருக்கின்றது.
So the devotees danced. How long did they dance for?
இந்த பக்தர்கள் எல்லாம் எவ்வளவு நேரம் வந்து டான்ஸ் ஆடினாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
They weren't listening carefully. This is in Navadvip. That was in Panihati. After dancing in this way for the entire day, Gaurahari sat down with his associates.
இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க நடனமாடிய பிறகு கௌரஹரி தன்னுடைய சகாக்களோட சேர்ந்து அமர்கிறார்.
Clapping his hands three times, Sri Gaurasundara frankly spoke to everyone as follows.
அவர்களுடைய கௌரச்சந்திர தன்னுடைய கைகளை வந்து மூணு முறை தட்டிய பிறகு என்ன பண்றார் அப்படின்னா, எல்லா பக்தர்களிடமும் வெளிப்படையாக வந்து பேசுகிறார்.
Krishna will never leave that person who is touched by the air that has passed by Nityananda's body.
Nityanandarude udalin meedhu sparsham seidha andha kaatru endha bhaktargalin meedhu padugindrado andha nabarai Krishna eppozhudume kai viduvathu kedaiyadhu.
After hearing the Lord's words, all the devotees immediately chanted jai jai.
இவ்வாறு பகவான் சொன்னதை கேட்ட உடனே அனைத்து பக்தர்களும் ஜெய் ஜெய் அப்படினு முழக்கமிட்டனர்.
Lord Gaurachandra becomes the master of one who hears these topics with devotion.
பகவான் கௌரச்சந்திரர் எந்த ஒரு நபர் இந்த பக்தி பத்திரின இந்த சம விஷயங்களை வந்து ஆர்வமாக கேட்கிறாரோ அவர்களுடைய இறைவனாக மாறுகிறார்.
Those who saw these pastimes of Nityananda Swarup know his glories in truth.
எந்த ஒரு பக்தர் நித்யானந்த ஸ்வரூபருடைய இந்த லீலைகளை வந்து புரிந்து கொள்கிறாரோ அவர் அவருடைய புகழாரத்தை உண்மையில் புரிந்து கொள்வார்.
Only Lord Chaitanya's most fortunate associates know the unlimited influence of Lord Nityananda.
பகவான் ஸ்ரீ சைதன்யருடைய மிகவும் பாக்யசாலிகளான சகாக்கள் மட்டுமே நித்யானந்த பிரபுவுடைய இந்த எல்லைக்கற்ற சக்தியை வந்து உணர்ந்திருந்தனர்.
Accepting Sri Chaitanya and Nityananda Prabhu as my life and soul, I, Vrindavan Das, sing the glories of their lotus feet.
விருந்தாவன தாஸ் ஆகிய நான் ஸ்ரீ சைத்தன்யர் மற்றும் நித்யானந்தரையே என்னுடைய வாழ்க்கையாக வந்து ஏற்று அவருடைய புகழாரங்களை எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருக்கின்றேன்.
That is the end of that chapter.
இதோடு வந்து இந்த அத்தியாயம் வந்து முடிவுக்கு வருகின்றது.
So you get some idea of why Nityananda is described as Avadhut.
இப்போ உங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன், எதனால வந்து நித்யானந்தர் அவதூதர் என்று அழைக்கப்படுகிறார் என்று.
Sometimes we refer to some eccentric devotee as Avadhut.
சில நேரத்தில் இது போன்ற சில விசேஷமான வித்தியாசமான பக்தர்களை நம்ம வந்து அவதூதர் என்று நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம்.
Undoubtedly Nityananda Prabhu is the greatest transcendental Avadhut.
கண்டிப்பாக நித்யானந்த பிரபுவே மிக மிக உயர்ந்த ஆன்மீகமான அவதூதர்.
But simply being eccentric doesn't make one an Avadhut. Simply being eccentric does not qualify to be one
வெறுமனே
called an Avadhut.
வெறுமனே இது போன்று வித்தியாசமாக நடந்து கொள்வதனால மட்டும் ஒரு பக்தரை நம்ம வந்து அவதூதர் என்று வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது.
Avadhut properly refers to someone who is completely on the transcendental platform and for that reason does not act according to worldly conventions.
அவதூதர் அப்படின்ற ஒரு நபர் முழுக்க முழுக்க ஆன்மீக நிலையில் வீற்றிருக்கக்கூடிய காரணத்தினால அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண நிலைகளில் போல வந்து அவர் வந்து நடப்பது கிடையாது.
We pray regularly, Vandeham Shri Guru Shriyatah Padakamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathanvitam Tam Sajivam Sadvaitam, listen to the next word, Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padan Sahagana Lalita Shri Vishakhan Vitamscha. So the third line, Sadvaitam, means with Advaita. Sa Advaita. Then Savadhutam, Sa Avadhuta. Parijana, with the associates. Parijana Sahitam, with the associates. Krishna Chaitanya Devam. So we're worshipping Krishna Chaitanya Dev with Advaita, with Avadhut, and with his other associates. So here Avadhut means Nityananda Prabhu. And now we have a little idea why he's called Avadhut from the last two chapters we read of Chaitanya Bhagavata.
நம்ம பார்க்கலாம், இந்த ஸ்லோகம் சொல்றோம் சாத்வைதம் சாவதூதம். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சாத்வைதம் அப்படின்றது அத்வைதருடன், சாவதூதம் அப்படின்னா அவதூதருடன் கிருஷ்ண சைத்தன்ய தேவம், பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம், அவங்களுடைய சகாக்களுடன் கிருஷ்ண சைத்தன்ய தேவர் எப்பொழுதுமே வந்து லீலைகிறார். ஸோ இதில் வந்து அத்வைத்தர் அப்படின்னு வந்து சாத்வைத்தம் அப்படின்றது அத்வைதாச்சாரியர், சாவதூதம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நித்யானந்தரை வந்து குறிக்கின்றது. ஸோ இப்போ நம்ம பார்த்த நேற்றும் இன்றைக்கும் பார்க்குற விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் எப்படி நித்யானந்தர் வந்து ஒரு அவதூதராக இருக்கிறார் அப்படின்ற விஷயம்.
Just near the beginning of the series of talks which I began yesterday morning,
நேற்று காலையில நான் வந்து இது சம்பந்தமாக ஒரு தொடர் உபன்யாசம் கொடுக்கலாம் முடிவெடுத்தேன். அந்த உபன்யாசம் நேற்று காலையில ஆரம்பித்தது.
I asked the question, what do you think of when you think of Nityananda Prabhu?
So அப்பொழுது நான் வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தேன், நித்யானந்த பிரபு அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனதுல வந்து என்ன விஷயம் தோன்றுகின்றது என்று.
And answering that question from my own perspective, I started speaking on some of the divine transcendental attributes of Sri Nityananda Prabhu.
அந்த கேள்விக்கு நானே பதிலளிக்கும் விதத்தில் எனக்கு என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப பல்வேறு நித்யானந்தருடைய ஆன்மீகமான அங்கங்களை பற்றி நம்ம வந்து பேசினோம்.
I spoke of his dancing.
அவருடைய நடனத்தை பற்றி வந்து பேசினோம்.
His attitude of service to the Supreme Lord.
அவர் முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த சேவை மனப்பான்மையை பற்றி பேசினோம்.
His preaching.
அவருடைய பிரச்சாரத்தை பற்றி பேசினோம்.
His compassion.
அவருடைய கருணையை பற்றி பேசினோம்.
His always being blissful.
எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கக்கூடியதை பற்றி பேசினோம்.
And now I just concluded speaking about his unconventionality.
இப்பொழுது அவருடைய வித்தியாசமான நடத்தை செயல்களை பற்றி இப்பொழுது நான் பேசி முடித்திருக்கின்றேன்.
So the next topic I want to speak on is his beauty.
அடுத்த தலைப்பு இதில் நான் வந்து பேச விரும்புவது அவருடைய அழகை பற்றி.
Now we might not think of the beauty of Nityananda as being one of his prominent or often spoken about qualities.
அதிகமாக நாம் வந்து நித்யானந்தருடைய அழகுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, அதை பற்றி பெருசாக பேசுவது கிடையாது.
Maybe because we're used to descriptions of the Supreme Lord's beauty.
ஏனென்றால் நம்ம வந்து அதிகமாக முழுமுதற் கடவுளுடைய அழகை பற்றின வர்ணனையை வந்து கேட்டிருக்கக்கூடிய காரணத்தினால்.
Or maybe because his transcendental eccentricity is so much prominent.
இல்லையென்றால் என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, இது போன்ற வித்தியாசமாக ஆன்மீகமாக அவர் வந்து செயல்படக்கூடிய இந்த செயல்கள் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருடைய அழகை பற்றி நம்ம அதிகமாக பேசுவது கிடையாது.
That we don't think of his beauty so much.
இந்த காரணத்தினால் அவருடைய அழகை பற்றி நம்ம அதிகமாக யோசிப்பதும் கிடையாது.
But of course he is very very beautiful.
ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நபர்.
The Supreme Lord is very beautiful.
முழுமுதற் கடவுள் ரொம்ப அழகான ஒரு நபர்.
And especially with regards to beauty, of course Krishna is always mentioned among the forms of the Lord.
முக்கியமாக அழகு அப்படினு சொல்றச்ச பகவான் கிருஷ்ணரோட அழகு வந்து வர்ணிக்கப்படுகின்றது.
But especially Balaram and Vamana also are mentioned with regards to the beauty of the Lord, especially these two forms.
முக்கியமாக கிருஷ்ணர் மட்டுமல்லாது பலராமர் மற்றும் வாமனருடைய அழகும் வந்து அதிகமாக வந்து பேசப்படுகின்றது.
So I'll read a description of his form as appeared to the author of Chaitanya Charitamrita, Sri Krishnadas Kaviraj Goswami.
இப்பொழுது நித்யானந்தருடைய ரூபத்தை பற்றி அந்த அழகை பற்றி நம்ம வந்து பேசலாம். இதை வந்து எப்படி வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதத்துடைய எழுத்தாளர் வந்து இங்கே வந்து வர்ணித்திருக்கிறார் அப்படின்றதை பார்க்கலாம்.
This is before Krishnadas Kaviraj Goswami had written Chaitanya Charitamrita.
இது வந்து ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதுவதற்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்.
He was living at his home, his family home at that time.
அப்பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தோட வீட்டில் வந்து வசித்து வந்தார்.
And Nityananda Prabhu had actually passed away from the world at that time.
அந்த நேரத்தில் நித்யானந்த பிரபு இந்த உலகத்தை விட்டு மறைந்திருந்தார்.
Krishnadas Kaviraj Goswami writes.
கிருஷ்ணதாஸ் கோஸ்வாமி கவிராஜ் வந்து எழுதுகிறார்.
In the village of Jhamatpur, which is near Noihati, Lord Nityananda appeared to me in a dream.
ஜாமத்புரா அப்படின்ற ஒரு கிராமத்தில், நாய்ஹட்டி அப்படின்ற இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் நித்யானந்தர் ஒரு முறை என்னோட கனவில் வந்து தோன்றுகிறார்.
I fell at his feet offering my obeisances and he then placed his own lotus feet upon my head.
அவரை பார்த்த மாத்திரத்திலே அவருடைய பாதங்களில் விழுந்து நான் வந்து என்னுடைய நமஸ்காரங்களை வந்து சமர்ப்பித்தேன். உடனடியாக நித்யானந்தர் அவருடைய பாதத்தை என் தலை மீது வைத்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கினார்.
Arise, get up, he told me again and again. Upon arising, I was greatly astonished to see his beauty.
நித்யானந்தர் மறுபடியும் சொன்னார், எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு சொன்னதை கேட்டவுடனே நானும் எழுந்தேன். எழுந்த உடனே அவருடைய உடலுடைய அழகை பார்த்த உடனே நான் ஆச்சரியத்திற்கு உள்ளானேன்.
He had a glossy blackish complexion and his tall strong heroic stature made him seem like Cupid himself.
அவர் லேசாக கருப்பு நிறம், கொஞ்சம் பளபளப்பாக இருக்கக்கூடிய கருப்பு நிற நிறத்தில் இருந்தார். அவர் மிகவும் உயரமாக இருந்தார், ரொம்ப வந்து பலசாலியாக இருந்தார். அவருடைய அந்த ஒரு hero போல இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை பார்த்து,
Vera is the same word, isn't it? You don't have that word?
Hero.
Yeah.
In Tamil,
Gurumaraj.
No, it is something else. I'm just not getting. So I just told you. Everyone knows Hero.
Yeah, but Hero is associated with the cinema. This is not. This is something different altogether.
Heroic stature.
It means very strong. Yeah, it says here, very stout and strong.
So
hero here is in the sense of a fighting hero, not a cinema idiot hero.
ஹீரோ அப்படின்னா வந்து சினிமாவில் வரக்கூடிய ஒரு முட்டால் ஹீரோ போல் வந்து கிடையாது. அவர் உண்மையிலே சண்டை போடக்கூடிய ஒரு நல்ல சக்திசாலியான பலசாலியான ஹீரோ. அவர்
வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ரஜினிகாந்த்,
எல்லா மரியாதையும் ரஜினிகாந்துக்கு நம்ம வந்து வழங்குறோம்.
டு பீ ஃபேர், ஐ ஹேவன்ட் எவர் சீன் எனி ஆஃப் ஹிஸ் மூவிஸ்.
உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அவருடைய எந்த படத்தையுமே நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது.
ஹி லார்ட் நித்யானந்தா, நாட் ரஜினிகாந்த், ஹேட் பியூட்டிஃபுல்லி ஃபார்ம்ட் ஹேண்ட்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் and eyes like lotus flowers. He wore a silk cloth with a silk turban on his head.
பகவான் நித்யானந்தர், ரஜினிகாந்த் இல்லை. நித்யானந்தருடைய உடல் அங்கங்கள் அனைத்துமே ரொம்ப அழகாக இருந்தது. அவருடைய கைகள், கால்கள், அவருடைய கண்கள் வந்து தாமரை மலரை போல இருந்தது. அவர் பட்டாடை உடுத்திருந்தார், அதே போல பட்டு துணியால் தலப்பாவும் கட்டியிருந்தார்.
He wore golden earrings on his ears and golden armlets and bangles. He wore tinkling anklets on his feet and a garland of flowers around his neck.
அவருடைய காதுகள்ல வந்து தங்க கம்மல் வந்து அணிந்திருந்தார். கைகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வளையல் மற்றும் ஆபரணங்களை அணிந்திருந்தார். அவருடைய கால்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொலுசு அணிந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பூ மாலையும் அணிந்திருந்தார்.
Actually it sounds so much better in Bengali that you don't understand it, but I'll read it anyway. Chandana lepito anga tilak shutham mata gajajini mada mantara payan. His body was anointed with sandalwood pulp and he was nicely decorated with tilak. His movements surpassed those of a maddened elephant.
அவருடைய உடல் முழுக்க வந்து சந்தனம் பூசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல்ல வந்து திலகம் வந்து அணிந்திருந்தார். அவருடைய அசைவுகள் அனைத்துமே வந்து ஒரு மதம் பிடித்த யானையை போல தோற்றம் அளித்தது.
கோட்டி சந்திரஜினி முக் உஜ்ஜல் பரன் டாரிம்ப பீஜ சமதந்த தம்பூல் சரபன். His face was more beautiful than millions upon millions of moons and his teeth were like pomegranate seeds because of his chewing beetle.
அவருடைய முகமானது கோடிக்கணக்கான சந்திரனை காட்டிலும் அழகாக இருந்தது. அவருடைய பற்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதுளப்பழத்தோடைய அந்த விதைகளை போல வந்து தோற்றம் அளித்தது. ஏன் அப்படின்னா அவர் வந்து தாம்பூலம் வந்து மென்னு கொண்டிருந்தார்.
பிரேமே மத அங்கா டைனே பாமே தோலே கிருஷ்ண கிருஷ்ண போலையா கம்பீர் போல் போலே. His body moved to and fro, right and left, for he was absorbed in ecstasy. He chanted Krishna, Krishna in a deep voice.
அவர் வந்து முழுக்க முழுக்க பரவசத்தில் மூழ்கி இருந்த காரணத்தினால் அவருடைய உடல் வந்து அங்குமிங்குமாக அசைந்து கொண்டிருந்தது. முன்னாடி பின்னாடியும் அசைந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் வந்து ரொம்பவும் ஆழமான ஒரு குரலில் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்ட்டு வந்து உச்சாரணம் செய்து கொண்டிருந்தார்.
ரங்கா. What does Ranga mean? Here it means red. Ranga joshti haste dole jena matta shingha chari pashe beri ache charane te bringa. His red stick moving in his hand, he seemed like a maddened lion. All around the four sides of his feet were bumblebees.
அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த செவப்பு நிற குச்சி வந்து அப்படி அசைந்து கொண்டு இருந்தது. அவர் வந்து ஒரு மதம் பிடித்த ஒரு சிங்கத்தை போல தோற்றம் அளித்தார். அவருடைய பாதத்தை சுற்றி தேனீக்கள்லாம் வந்து ரிங்காரம் இட்டு கொண்டிருந்தது.
பாரிஷத கணே தேகி சப கோப பேஷே கிருஷ்ண கிருஷ்ண கஹே சபேஷ பிரேமா பேஷே. His devotees, dressed like cowherd boys, surrounded his feet like so many bees and also chanted Krishna, Krishna, absorbed in ecstatic love.
அவர்களுடைய பக்தர்களும் அவருடைய பக்தர்களும் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயர்குல சிறுவர்களை போல ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நித்யானந்தருடைய பாதத்தை சுற்றி நின்று கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தேனீக்களை போல இவர்களும் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பரவசத்தில் பிரேமத்தில் வந்து கத்தினார்கள்.
சிங்கா பாஷி பாஜாய் கேஹோ கேஹோ நாச்சே காய் சேபக் ஜோகாய் தம்பூல் சமோரா டுலாய். Some of them played horns and flutes, and others danced and sang. Some of them offered betel nuts, and others waved chamara fans about him.
சிலர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பல்வேறு விதமான இசை கருவிகளையும் புல்லாங்குழலையும் வந்து வாசித்தனர். சில பக்தர்கள் நடனமாடினர், சிலர் வந்து பாடல்கள் பாடினர், சில பக்தர்கள் அவருக்கு வந்து தாம்பூலத்தை வந்து வழங்கினார்கள், சில பக்தர்கள் அவருக்கு சாமரத்தை வந்து வீசினார்கள்.
நித்தானந்த ஸ்வரூப தேகிய வைபவ் கிபாரூப் குணலீலா அலௌகிக் ஷப். Thus I saw such opulence in Lord Nityananda Swarup. His wonderful form, qualities and pastimes are all transcendental.
இந்த விதத்தில் மிகவும் ஐஸ்வர்யங்கள் நிறைந்த ஒரு நிலையில் நித்யானந்த ஸ்வரூபரை நான் வந்து தரிசனம் கண்டேன். அவருடைய உடல் அங்கங்கள், அவருடைய குணங்கள், அவருடைய லீலைகள் இவை அனைத்துமே ஆன்மீகமயமானவை.
So this is another of the transcendental characteristics of Nityananda Prabhu.
இது நித்யானந்த பிரபுவுடைய ஆன்மீக குணநலன்களில் இதுவும் ஒன்று.
His beauty as described briefly there by Krishnadas Kaviraj Goswami.
இங்கே கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியால் வந்து அவருடைய அழகு வந்து தோராயமாக
வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது.
அது மட்டும் இல்லாமல் இதில் அவருடைய சகாக்களை பற்றின சில வர்ணனைகளும் இருக்கின்றது.
Who are all cowherd boys in Krishna Leela and have come in Gaura Leela as associates of Nityananda Prabhu.
இந்த சகாக்கள் அனைவருமே கிருஷ்ணலீலையில் அவருடைய ஆயர்குல சகாக்களாக இருந்த நபர்கள் இப்பொழுது இந்த லீலையிலும் தோன்றியிருக்கிறார்கள்.
And they're all transcendentally eccentric like him.
இந்த அவருடைய சகாக்களும் கூட அவரை போலவே ஆன்மீகமாக வித்தியாசமான குணங்களை வந்து உடைய நபர்கள்.
Actually they're all eccentric in their own way.
அவர்கள் அனைவருமே அவங்களுடைய ஒவ்வொரு விதத்தில் சுயமாகவே வந்து வித்தியாசமான ஒரு குணநலன்களை உடைய நபர்களாக
இருந்தார்கள்.
எல்லாருமே ஒரே விதத்தில் வந்து வித்தியாசமாக இருந்தார்கள் அப்படின்னா அவர்களை நம்ம வித்தியாசமான நபர்கள்னு சொல்ல முடியாது இல்லையா?
It's like the hippies who were prominent in the Western world when Srila Prabhupada was there.
எப்படி வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றிருந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய ஹிப்பிகள் இருந்தார்களோ,
they were trying to be different.
அவர்கள் வந்து மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு எண்ணினர்.
But they were all different in the same way, so it became another stereotype.
அவர்கள் அனைவருமே ஒரே விதத்தில் வித்தியாசமாக செயல்பட்ட காரணத்தினால அது வந்து வித்தியாசத்தன்மையை இழந்து விட்டது.
Some of the famous associates of Nityananda Prabhu.
Nityananda Prabhu-udaiya sila prabalamana sahakal yaar endral
Abhiram Thakur.
Abhiram Thakur,
he had a whip. He used to whip people.
Avar kaiyila vandu paarthom appadina oru saatai irukum, andha saatai vechi ellariyum vandu appappa avar andha saatayale adipar.
Anyone want to be whipped by Abhiram Thakur's whip?
யாரெல்லாம் இங்கே அபிராம் தாக்கூருடைய சாட்டையால் அடி வாங்கணும்னு வந்து விருப்பப்படுறீங்க?
The effect of being whipped by that whip is that you get Krishna Prem. That's an easy process, isn't it?
அந்த சாட்டையால் அடி வாங்குவதோட விளைவு என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிருஷ்ண பிரேமம் வந்து கிடைக்கும்.
If he offered obeisance to any stone which was not a shalagram, it would break.
நீங்க ஏதாவது சாலகிராமம் அல்லாத ஏதாவது ஒரு கல்லுக்கு வந்து நமஸ்காரம் வந்து செய்தீர்கள் அப்படின்னா உடனடியாக அதை அவர் வந்து உடைத்துடுவார்.
He often used to go to when there's a newborn baby and offer obeisance to the baby.
பொதுவாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிறந்த குழந்தைக கிட்ட போய் அந்த குழந்தைக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுவார்.
If the baby was not a devotee, he would die on the spot.
அப்படி அந்த பிறந்த குழந்தையானது பக்தனாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துலயே அப்பவே அந்த குழந்தை வந்து இறந்து விடும்.
How about that?
இது எப்படி இருக்கு?
want to take him to the maternity hospital.
இங்க குழந்தை மகப்பேறு மருத்துவமனைக்கு அவர்களை வந்து கொண்டு செல்ல வேண்டும்.
Purandara Pandit was formerly Angad in Ram Leela. Angad, Angada, Angadan. I don't know how you say it in your language. You don't read Ram Leela. You don't know. One of the prominent monkey associates of Lord Ram.
Purandara அப்படின்ற அந்த பக்தரானவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமலீலையில் மிக முக்கியமான ஒரு அந்த வானரப்படையில் அங்கதனாக இருந்தவர்.
So when Nityananda was dancing, where is that? Halisaha, Kardaha. This Purandara Pandit, he's respectable Brahmin, Pandit, he studied Shastra. He was in a tree.
ஒரு முறை நித்யானந்த பிரபு நடனமாடி கொண்டு இருக்கிறச்ச இந்த புரந்தர பண்டிட் இவர் ஒரு பிராமணர். அப்போ வந்து அங்கே ஒரு மரத்து மேலே வந்து உட்கார்ந்துருக்கிறார்.
What would he be doing in a tree?
ஒரு மரத்து மேலே உட்கார்ந்து அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க?
Monkeys go in trees.
குரங்குகள் தான் வந்து மரத்து மேலே வந்து உட்கார்ந்துருக்கும்.
May have been he was in the, it's not this, maybe he was in the tree for picking flowers for doing puja.
ஒருவேளை அவர் வந்து அந்த மரத்துலேருந்து பூக்களை வந்து பறிப்பதற்காக கூட அவர் அந்த மரத்து மேலே ஏறி இருக்கலாம்.
Or getting fruits or whatever.
இல்லை பழங்களை வந்து எடுப்பதற்காக கூட ஏறி இருக்கலாம்.
Although it is stated in Shastra not to climb in a tree to get flowers for offering puja.
ஆனால் சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது மரத்துலேருந்து பூக்களை வந்து பறிப்பதற்காக வந்து மரத்து மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
Anyway, seeing Nityananda dance, he jumped down from the tree. Woo, monkeys can jump from trees.
நித்யானந்தர் நடனம் ஆடுவதை
He didn't climb down the tree, he jumped down.
நித்யானந்தர் நடனம் ஆடுவதை பார்த்த உடனே இவர் என்ன பண்றார் அப்படின்னா மரத்துலேருந்து அப்படியே தாவி குதிக்கிறார். அவர் வந்து மரத்துலேருந்து இறங்கி வரல, அப்படியே எப்படி குரங்குகள் வந்து மரத்துலேருந்து எகிரி குதிக்குமோ அந்த மாதிரி தாவுறார்.
And he was dancing and dance. He danced with Nityananda.
அதற்கு பிறகு நித்யானந்தரோடு சேர்ந்து அவரும் வந்து நடனம் ஆடுகிறார்.
Gadadha Das, this is different from Gadadha Pandit.
Gadadha Das அப்படிங்கற ஒரு சகாவும் இருந்தார். இவர் வந்து கதாதார் பண்டிட்டிலிருந்து வேறுபட்ட ஒரு நபர்.
He was counted among the followers of Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu.
இந்த கதாதார் தாஸ் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்தருடைய இருவருடைய பின்பற்றக்கூடிய நபர்களில் ஒருத்தராக கருதப்பட்டார்.
And he took very seriously the order to go door to door and ask everyone to chant the names of Krishna.
இந்த பக்தர் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அனைவருமே கிருஷ்ணருடைய நாமத்தை வந்து ஜபம் செய்யக்கூடிய அந்த சேவையை வந்து ஏற்றிருந்தார்.
So in one area, at that time Bengal was under Muslim rule, and under that particular area was one qazi or the local ruler who was known to be extremely cruel and intolerant of anything Hinduish.
அந்த நேரத்தில் பெங்கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து செல்றச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த காசி அதோடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துடைய அந்த இஸ்லாமிய நிர்வாகி ரொம்ப ரொம்ப கொடூரமாக செயல்படக்கூடிய நபர், முக்கியமாக வைஷ்ணவத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார்.
I didn't say anything about Vaishnavas. You're imagining. I said anything Hinduish.
Hindu dharmathirku muluka muluka ediraga irundar.
So Gadadha, without considering, he just went door to door in that area calling out to everyone, chant Hare Krishna, chant Hare Krishna.
ஆனா கதாதர் இதை எதையுமே பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு வீடாக சென்று அனைவரும் வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் செய்யுங்கள், ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்யுங்கள் அப்படின்னு வந்து சொன்னார்.
Just wandering here and there, he went in the courtyard of this qazi.
இவ்வாறு சுற்றி தெரிந்து கொண்டு கடைசியில் என்ன பண்றார் அப்படின்னா அந்த காசியோடைய முற்றத்திற்கே வந்து அவர் வந்து செல்கிறார்.
And called out loudly, everyone chant Hare Krishna, everyone chant Hare Krishna.
அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா சப்தமாக எல்லாரும் ஹரே கிருஷ்ணாவை சொல்லுங்க, எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்றார்.
The qazi came out and he thought this he must be crazy.
அந்த காசி வந்து வெளியில வந்து பார்க்கிறார். பார்த்து அவர் வந்து யோசிக்கிறார், கண்டிப்பா இவர் வந்து ஒரு பைத்தியக்காரனாக தான் இருக்கணும்.
Doesn't he know I severely punish anyone for even thinking of chanting Hare Krishna? He's coming and telling me to chant Hare Krishna.
யாராவது ஹரே கிருஷ்ணா வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நினைத்தாலே அவர்களையே நான் வந்து தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், ஆனா இப்ப என் வீட்டையே வந்து என்னையே வந்து ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபப்பட்டார்.
So he thought he is completely crazy. There's no use even to punish him.
அவர் நினைச்சார், இவர் கண்டிப்பா ஒரு பைத்தியக்காரனாக தான் இருப்பார், இவருக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுல கூட எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு
சொல்லிட்டு நினைச்சார்.
உடனே அவர் வந்து சரி இதுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நீங்க போங்க நான் நாளைக்கு வந்து ஹரே கிருஷ்ணா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
அனுப்பிச்சு விட்டுட்டார்.
உடனே வந்து கதாதார் வந்து பரவசத்துல அப்படியே துள்ளி குதிக்கிறார். இப்ப நீங்க ஒரு முறை ஹரே கிருஷ்ணா வந்து சொல்லிட்டீங்க, இத வந்து தொடர்ச்சியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்.
முராரி சைதன்ய ஆல்வேஸ் இன் எக்ஸ்டசி.
முராரி சைதன்யர் எப்பொழுதுமே அவரும் பரவசத்திலே இருக்கிறார்.
He would just go on doing kirtan day and night without any consciousness of whether it is day or night.
அவர் வந்து இரவும் பகலும் எதுமே தெரியாமல் அதை பற்றின உணர்வே இல்லாமல் தொடர்ச்சியாக கீர்த்தனத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்.
In those days there were so many forests and tigers would come, you'd see tigers from time to time.
அந்த காலத்துல எல்லாம் அந்த இடம் முழுக்க வந்து காடாக இருந்தது. அந்த காடுகள்ல அப்பப்போ வந்து நீங்க வந்து புலிகளை வந்து பார்க்கலாம்.
Still you see leopards from time to time, maybe not around here because there's no forest around here, but if you go more towards Tiruvannamalai there must be so many leopards up there on the hills.
இப்ப கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக சிறுத்தைகளை வந்து பார்க்கலாம். இங்கதான் வந்து காடுகள் இல்லாத காரணத்தினால நம்ம பார்க்க முடியல. இந்த பக்கம் திருவண்ணாமலை நோக்கி வந்து போனோம் அப்படின்னா அங்க காடுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால அங்க சிறுத்தைகளை நம்ம அவ்வப்போது பார்க்கலாம்.
So when he saw a tiger he'd go up and slap it in the face. Hare Krishna.
அவர் ஒரு புள்ளிய வந்து பார்த்தார் அப்படின்னா என்ன பண்ணார் அப்படின்னா உடனடியா போய் கன்னத்திலே ஒரு அறைய விட்டு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார்.
And so many snakes. Still in this, there must be snakes around here. Not so many. Have you seen a few while you've been here? Must be, huh? Yeah. Village area, there are so many snakes.
சில நேரத்தில் பாம்புகளையும் வந்து பார்ப்பார். நம்ம பார்க்கலாம் கிராமத்தில் நிறைய நேரம் வந்து பாம்புகளை வந்து அதிகமாக வந்து பார்க்கிறோம்.
So what do people do when they see snakes? They run away or they try to get a stick to kill it or something.
பொதுவாக பாம்பை பார்த்த உடனே மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்னு பயந்து ஓடுவாங்க இல்ல அதை கொல்றதுக்கு ஒரு குச்சியை வந்து தேடுவாங்க.
When he saw snakes, poisonous, non-poisonous, whatever, he just picked them up and play with them.
ஆனா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இது போன்ற விஷமிக்க பாம்பா இருந்தாலும் சரி விஷம் இல்லாத பாம்பா இருந்தாலும் சரி அதை கையில் எடுத்து அதோட விளையாட ஆரம்பிச்சிருவார்.
Just absorbed in chanting Hare Krishna, he had no idea of what should be done, what is dangerous, no such idea.
வெறுமனே அவர் ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்வதிலே மூழ்கி இருந்த காரணத்தினால அவர் என்ன செயல்கள் செய்கிறார் அது வந்து ஆபத்தானதா சரியானதா அப்படின்ற உணர்வே அவருக்கு இல்லை.
Sometimes he would jump in the river and wouldn't be seen.
சில நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அவர் வந்து நதியில் வந்து குதிச்சிருவார், யாருக்குமே தென்பட மாட்டார்.
If someone goes underwater and you don't see them for 2 or 3 minutes, you think, oh, they must have died.
நம்ம வந்து பார்க்கலாம், இப்போ யாராவது ஒரு நபர் தண்ணி கடியில் போய் 2-3 நிமிஷம் வெளில வரலன்னா அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்.
He would come up after, sometimes you'd go, because you know when you take bath in the river, you go down once, come up, go down again, come up, go down again, come up, finish.
பொதுவாக நம்ம வந்து நதியில் வந்து என்ன பண்ணுவோம், போவோம் ஒரு முக்கு முக்குவோம் மறுபடியும் இன்னொரு ஒரு வாட்டி முக்குவோம் மூணாவது வாட்டி முக்கிட்டு நம்மளுடைய குளியல வந்து முடிச்சுப்போம்.
So sometimes he would go down and it wouldn't come up.
ஆனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படி உள்ள முக்குனார் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு வெளியிலே வரமாட்டார்.
He would go down and after 2 or 3 days he would come up.
அப்படி உள்ள போனோடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா 2-3 நாட்கள் கழிச்சு அதுல இருந்து அப்புறம் வெளியில வருவார்.
People are wondering what happened.
மக்கள்லாம் வந்து ஆச்சரியப்படுவாங்க என்ன நடக்குது இங்க.
He's in such ecstasy he went down and he forgot to come up.
அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பரவச நிலையில வந்து நதிக்குள்ள வந்து போயிட்டார். அப்படி போனனால திருப்பி வெள்ள வரதுக்கே அவர் வந்து மறந்துட்டார்.
And after 2 or 3 days his ecstasy breaks a little bit and he comes up and he doesn't know it's 2 or 3 days, he thinks he's just taking a bath, that's all.
அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரவச நிலை கொஞ்சமாக வந்து இடைவிட்ட உடனே அவர் வந்து வெளியில வரார். ஆனா அவருக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி 3 நாள் அவர் தண்ணிக்குள்ள இருக்கிறது அவருக்கு வந்து தெரியாது. அவர் ஏதோ இப்பதான் நம்ம முக்கிய என்ச்சோன்ற மாதிரி நினைச்சுக்கிறார்.
So be careful of that ecstasy of Lord Nityananda.
இது போன்ற ஒரு பரவசத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நித்யானந்தருடைய இந்த பரவசத்தில்.
If you get infected by it, you might become a socially unacceptable person.
இது உங்ககிட்ட வந்துருச்சு, இது உங்க மேல இது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருச்சு அப்படின்னா நீங்க வந்து சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டீர்கள்.
If you want to know more about Lord Nityananda,
நீங்கள் வந்து நித்யானந்தாவை பற்றி இன்னும் வந்து அதிகமாக வந்து தெரிந்து கொள்ள விரும்பினால்,
go on chanting Hare Krishna.
தொடர்ச்சியாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்யுங்கள்.
Pray for his mercy.
அவருடைய கருணைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள்.
And then you can go and join him eternally.
அதற்கு பிறகு நீங்க நித்தியமான முறையில் நித்யானந்தருடன் வந்து சங்கம் கொள்ளலாம்.
You won't have to read about it. You'll be right there in the middle of it all.
நீங்க அதை வந்து புத்தகத்துல வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அங்கே அவர் கூட அந்த லீலைகளுக்கு நடுவுல இருப்பீங்க.
He comes to bring us back to the shelter of his lotus feet.
அவர் இங்க எதற்காக வருகிறார் அப்படினா நம்மை திருப்பி அவருடைய தாமரை பாதங்கள் கிட்ட வந்து கொண்டு செல்வதற்காக தான் வருகிறார்.
So let's go.
எனவே நம்ம எல்லாரும் கண்டிப்பா அங்க போகணும்.
Let's not wait in this material world.
இந்த பௌதிக உலகத்தில் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
Let's chant Hare Krishna.
நம்ம எல்லாருமே ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்யலாம்.
Give up all material attachments and concepts and misconceptions.
அனைத்து விதமான பௌதிகமான எண்ணங்கள் பந்தங்கள் உணர்ச்சிகள் இவை அனைத்துமே வந்து விட்டுவிடலாம்.
And join Lord Nityananda in his dancing.
இதை அனைத்தையும் விட்டுவிட்டு நித்யானந்தருடைய அந்த நடனத்தில் வந்து கலந்து கொள்ளலாம்.
Wherever Lord Nityananda is dancing, Chaitanya Mahaprabhu is also dancing.
எந்த இடத்துலலாம் வந்து நித்யானந்தர் வந்து நடனம் ஆடுகிறாரோ அந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபுவும் கண்டிப்பாக வந்து நடனம் ஆடுகிறார்.
The whole spiritual world is meant for dancing.
மொத்த ஆன்மீக உலகமே நடனத்திற்காக உருவானது.
Especially when you get up above Vaikuntha, Ayodhya, Golok Vrindavan is meant for dancing and Navadvip is meant for dancing. That's the topmost manifestation of spiritual ecstasy, to dance eternally with Krishna.
அது முக்கியமாக நீங்க வைகுண்டத்துக்கு மேல அயோத்தியாக்கு மேலலாம் வந்து போனீங்க அப்படினா கோலோக விருந்தாவனம்லாம் முழுக்க முழுக்க நடனம் தான். அது மட்டும் இல்லாமல் நவத்வீபத்திலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த பரவசத்தில் ஆன்மீக அந்த பரவசத்தில் பக்தர்கள் எப்பொழுதுமே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இஃப் யூ ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ் ஆஸ்க் லார்ட் நித்யானந்தா.
உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க வந்து பகவான் நித்யானந்தரே கேளுங்கள்.
How can we advance in Krishna consciousness? You might ask.
நீங்க வந்து கேட்கலாம், எப்படி நான் வந்து கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவது என்று.
What kind of answer might he give?
அவர் எத்தகைய ஒரு பதில் சொல்வார்னு நீங்க நினைக்கிறீங்க?
There are 3 trees in the backyard.
இங்க பின்னாடி பின்புறத்துல வந்து 3 மரங்கள் இருக்கின்றது.
Remember yesterday we were reading.
அதாவது நேர் எதிர்மாறாக தான் பதில் சொல்வார். நேற்று நம்ம பேசணும் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
He's already told us.
அது ஏற்கனவே நமக்கு அதை வந்து சொல்லிட்டார்.
Kevala ananda kanda, follow the path he gave, all full of bliss.
அவர் காட்டிய அந்த வழியை நம்ம வந்து பின்பற்றினாலே போதுமானது.
Getting rid of those material attachments, that can be tough.
அந்த பௌதிக பந்தங்களை வந்து விட்டொழிப்பது அப்படின்றது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கலாம்.
But by his mercy it's possible.
ஆனா அவருடைய கருணையால் அது சாத்தியமாகின்றது.
நட ஆர்கோபே நிதாய் சாந்தே கருணா ஹோய்பே சம்சார பாஷனமோ கோபே துச்சஹோபே வஞ்சா கல்பதரு பஸ்ச கிருபா சிந்துபே பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ தந்தே நிதாய சுனகம் பதயோ நிபத்ய கிருத்வா ச காகுஷதமே ததஹம் ப்ரவீமி. Hey sadava sakala eva vihaya durang goranga chandra charane kurutanuraga.